بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. قال المصنف رحمه الله: ونتبع السنة والجماعة ونجتنب الشذوذ والخلاف والفرقة. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم علمني دينك وفقهني في شريعتك، وأعوذ بك من الزيغ والضلال والكفر والطغيان والشقاق. ونتبع اتبع يتبع اتباعا، نتبع فعل مضارع. نام பின்பற்றுவோம், அதாவது நாம் பின்பற்ற வேண்டும். இந்த மாதிரி செய்தியாக சொல்லப்பட்டால் அதற்கு பொருள் என்ன? நாம் அதை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறும்போது, மூமின்கள் அல்லதீன யுமினூன பில் கைபி, மறைவானதை நம்பிக்கை கொள்வார்கள், வ யுகீமூன ஸலா, தொழுகையை நிறைவேற்றுவார்கள், வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார்கள். இந்த இடத்துல எல்லாம் செய்தியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அந்த மூமின்கள் தொழுகையில் உள்ளச்சமுடையவர்களாக இருப்பார்கள். வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், வீணான காரியங்களை விட்டு விலகி இருப்பார்கள். இப்போ அல் குர்ஆனில் நல்ல பண்புகள், நல்ல செயல்கள் செய்திகளாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதனுடைய பொருள் என்ன? அதை செய்ய வேண்டும். மூமின்கள் கைபை நம்பிக்கை கொள்ள வேண்டும், தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து தர்மம் செய்ய வேண்டும். அதுதான் அர்த்தமே தவிர, அவங்க செய்வாங்க விரும்பினா செய்வாங்க, விரும்பலைன்னா செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. பொதுவாக அல் குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ நல்ல அமல்களை பற்றி செய்தியாக சொல்லப்பட்டிருந்தாலும் அங்க அந்த செய்திக்குள்ளார என்ன அர்த்தம் இருக்கும்? கட்டளையுடைய அர்த்தம் இருக்கும். செய்தியாக சொல்லப்பட்டதுக்குள்ளார பொருள் என்ன பொருள் இருக்கும்? கட்டளையுடைய பொருள், இதை செய்ய வேண்டும் என்று. அப்போ வனத்தபிஉ, நாம் பின்பற்றுவோம், அங்க என்ன அர்த்தம்? அப்ப நாம் பின்பற்ற வேண்டும். எதை பின்பற்ற வேண்டும்? அஸ்ஸுன்னத, சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். சரியா? சுன்னா என்றால் என்ன? ஐ தரீக்கத் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். எவ்வளவு அழகான ஒரு கருத்தை குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் இமாம் அவர்கள் இங்கே நமக்கு பதிவு செய்கிறார்கள். வனத்தபிஉ சுன்னா, சுன்னத்தை நாம் பின்பற்றுவோம், பின்பற்றுகிறோம், பின்பற்ற வேண்டும். அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்ன, அதை தான் முதலில் நாம் பார்ப்போம். அது சுன்னத்து இருக்குமே ஆனால் அந்த சுன்னத்தை தான் நாம் முதன்மைப்படுத்துவோம். அதற்கு எதிராகவோ அல்லது வேறு எந்த ஒரு அடிப்படையிலேயோ மனிதர்களுடைய கூற்றுகளோ அல்லது நம்முடைய பழக்க வழக்கங்களோ கலாச்சாரமோ இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அதை நாம் விட்டு விடுவோம். எதற்குத்தான் நாம் முன்னுரிமை கொடுப்போம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிற்குத்தான் முன்னுரிமை கொடுப்போம். வல் ஜமாஅத, நாம் ஜமாஅத்தை பின்பற்றுவோம், சுன்னத்தையும் ஜமாஅத்தையும் பின்பற்றுவோம். ஜமாஅத் என்றால் யார்? அந்த சுன்னாவை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அதாவது சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள். புரியுதா? யார் சுன்னத்தை பின்பற்றினார்களோ, நான்கு இமாம்களாக இருக்கட்டும், அந்த நான்கு இமாம்களும் சுன்னத்தை தான் பின்பற்றினார்கள், அவர்களுடைய ஆசிரியர்கள் அவர்களும் சுன்னத்தை தான் பின்பற்றினார்கள். இப்படியாக அந்த சிறப்பிற்குரிய முந்திய மூன்று தலைமுறையினர் அவர்கள் அனைவரும் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். மனிதர்களுடைய கருத்துக்களை, ஒப்பீனியன்ஸ், அவர்களுடைய விளக்கங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ஒப்பீனியன்ஸ் கருத்துகள் சுன்னாவிற்கு மாற்றமாக இருக்குமே ஆனால் மனிதர்களுடைய கருத்துக்களை, அவர்களுடைய கூற்றுகளை விட்டுவிட்டு சுன்னாவை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அவர்களிடத்திலே மனிதர்களுடைய கருத்துகளுக்காக சுன்னாவை விட்டுவிட்டு மனிதர்களின் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று நாம் யாரையும் குறிப்பிட முடியாது. ஆனால் இன்று நிலைமை எப்படி இருக்கிறது? ஹதீஸை விட்டுவிடுவார்கள், மனிதர்களுடைய கருத்தை எடுத்துக்கொள்வார்கள். ஹதீஸை புறக்கணித்து விடுவார்கள், மனிதர்களுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். இது வழிகேடு. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்பவர்கள் யார்? அவர்கள் சுன்னாவுக்காக எதையும் விடுவார்கள், எந்த ஒன்றுக்காகவும் சுன்னாவை விடமாட்டார்கள். வநத்தபிஉ சுன்னத வல் ஜமாஅத், நாம் சுன்னத்தை பின்பற்றுவோம், ஜமாஅத்தை பின்பற்றுவோம். அதாவது இமாம் இப்னு அபில் இஸ் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், ஐ ஜமாஅத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய அந்த ஜமாஅத்தை. முஸ்லிம்கள் யார்? முதலாவதாக அஸ்ஸஹாபா வத்தபிஊன லஹும் பிஹ்ஸானின் இலா யௌமிதீன், சஹாபாக்களும் அந்த சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள், நல்ல அமல்களிலே கியாமத்து நாள் வரை வரக்கூடியவர்கள். அப்ப காலங்கள் நபியிடமிருந்து எவ்வளவு தூரமாக இருந்தாலும், இப்ப 1400 வருஷம் ஆயிடுச்சு, 1400 வருடங்கள் ஆனது நமக்கு பிரச்சனை கிடையாது. காரணம் என்ன? 1400 வருடங்கள் ஆனதால் மார்க்கத்தில் குழப்பம் ஏற்பட்டு விட்டது என்ற ஒரு நிலை இருந்தாதான் நம்ம திகைச்சு போய் நிக்கணும். 1400 அல்ல, 2800, அது மட்டுமல்ல 3600 வருஷம் ஆனாலும் கூட, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மார்க்கம் தெளிவாக இருந்ததோ அதே போன்ற தெளிவை அல்லாஹு தஆலா கியாமத் வரைக்கும் வைத்திருப்பான். அந்த தெளிவை யார் தேடுவார்களோ, இல்மை யார் படிப்பார்களோ அந்த தெளிவை அடைந்து கொள்வார்கள். அவர்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இருக்காது. எப்படி நபியை நேராக பார்க்கும்போது சஹாபாக்கள் நபி இதைத்தான் செய்தார்கள், இதைத்தான் சொன்னார்கள் என்று அவர்களுக்கு கிடைத்ததோ, அதுபோன்று நபியினுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் அங்கீகாரமும் நமக்கு ஹதீஸ் நூல்களின் வாயிலாக தெளிவான சனதுகளை கொண்டு பதிவு செய்யப்பட்டு விட்டன. ஆகவே நமக்கு எந்த குழப்பமும் இல்லை. இப்போ ஒரு மனிதர் சஹீஹான ஹதீஸையும் சஹீஹான சுன்னாவையும் பின்பற்றுவாரேயானால் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களை பின்பற்றுகிறார். முடிஞ்சு, அவ்வளவுதான். அவர் அபூபக்கரை சேர்ந்தவர், அவர் உமரை சேர்ந்தவர், உஸ்மானை சேர்ந்தவர், அலியை சேர்ந்தவர், ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள். முடிஞ்சா? எந்த குழப்பமும் கிடையாது. இப்ப நீங்க, உங்களுக்கு முன்பாக ஒரு ஹதீஸ் வருகிறது, சஹீஹான ஹதீஸ். அந்த ஹதீஸ் மாற்றப்பட்ட ஹதீஸ் அல்ல, அதாவது முன்பு இருந்து பிறகு அந்த அமல் ரத்து செய்யப்பட்ட ஹதீஸ் அல்ல, தெளிவான ஹதீஸ். அந்த ஹதீஸை நீங்கள் இப்போது ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பழைய கருத்து அல்லது பழைய அமல் அல்லது பழைய கொள்கை எதுவோ அது தவறு என்று தெரிந்து அதை நீங்கள் விட்டுவிட்டு இப்ப இந்த ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், இப்போது நீங்கள் நேரடியாக ஒரு சஹாபியை பார்த்து அவரிடமிருந்து ஹதீஸை படித்து அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டதை போன்று. அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார், அவர் நபியை பின்பற்றினார். இப்ப அந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இப்ப நீங்க எடுத்துக்கொள்ளும் போது, அங்கீகரித்துக் கொள்ளும் போது, ஒப்புக்கொள்ளும் போது, அதன்படி நீங்கள் அமல் செய்யும் போது, இப்ப நீங்களும் ஒரு வகையில அந்த சஹாபியுடைய மாணவராயிருவீங்க. அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாசலை விசாலமாகவும் மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் வைத்திருக்கிறான். அப்ப காலங்கள் எவ்வளவு தூரம், இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து சென்றாலும் கூட, யார் ஹதீஸை பின்பற்றுவார்களோ அவர்கள் சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா கூறுகிறான், சூரா தௌபாவுடைய 100வது வசனம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தியவர்கள், முதலாம் அவர்கள், அதாவது இஸ்லாமிற்கு முந்தி வந்தவர்கள், இஸ்லாமை முதன்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் முஹாஜிர்கள், பிறகு அன்சாரிகள், வல்லதீன தபஊஹும், இந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் பின்பற்றியவர்கள், பி இஹ்ஸானின், நல்ல அமல்களில், அதாவது தீனில், மார்க்க விஷயங்களில், புரியுதா, மார்க்க விஷயங்களில் இந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் யார் பின்பற்றினார்களோ, ரழியல்லாஹு அன்ஹும், அல்லாஹு தாலா இவர்கள் அனைவரையும் பொருந்தி கொள்வான், இவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொள்வார்கள். அப்ப தீனில் அல்லாஹு தாலா காலங்கள் எவ்வளவு கடந்தாலும் உண்மையான ஹதீஸை, உண்மையான சுன்னத்தை ஏற்று நடப்பவர்களை யாரை பின்பற்றியவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான், சஹாபாக்களை பின்பற்றியவர்கள். அப்ப சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அவர்கள் சொர்க்கவாசிகள். எனவே சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்களும் மார்க்க விஷயங்கள்ல சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, புரியுதா இல்லையா? ஃபத்திபாஹும் ஹுதா, இமாம் சொல்கிறார்கள் அந்த சஹாபாக்களை பின்பற்றுவதுதான் நேர்வழி. வஹிலாஃபுஹும் வலாலுன், சஹாபாக்களுக்கு மாற்றமாக நடப்பது வழிகேடு. நீங்க இந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சு கொள்ளணும், மனசுல பதிய வைத்துக் கொள்ளணும். நீங்க நல்லா முடிஞ்சா ஒரு பேப்பர்ல எழுதி, A3 பேப்பர்ல பெருசா எழுதி நீங்க வீட்டுல ஒட்டி வச்சிடணும், புரியுதா இல்லையா? என்ன, நீங்க இந்த படிப்பை முடிச்சுட்டு போகும் பொழுது பலவிதமான சிந்தனையாளர்கள் உங்களை சந்திக்கலாம், பலவிதமான கொள்கை சார்ந்தவர்கள் உங்களிடத்தில் வாக்குவாதம் செய்யலாம். அப்போ உங்களுடைய கண்ணுக்கு நேரா இதா இருக்கணும், சஹாபாக்களுக்கு எதிராக யார் பேசுறாங்களோ, சஹாபாக்களை யார் மட்டம் தட்டி பேசுகிறார்களோ, சஹாபாக்களுடைய அறிவை யார் குறைத்து பேசுகிறார்களோ, சஹாபாக்கள் நமக்கு மார்க்கத்தில் தேவையில்லை, நாமே ஹதீஸை எடுத்து நாமே மார்க்கத்தை புரிந்து கொள்ளலாம் என்று கூறுகிறார்களோ, சஹாபாக்களை யார் விமர்சனம் செய்கிறார்களோ, இப்படி எந்த லிஸ்டில் அவர் வந்தாலும் சரி அவர் வழிகேட்டின் பக்கம் அழைக்கிறார். முடிஞ்சிச்சு. யார் சஹாபாக்களை முன்னிறுத்தி பேசுகிறார்களோ, அவர்களை மேற்கோள் காட்டி பேசுகிறார்களோ, அவர்களை புகழ்ந்து உயர்வாக பேசுகிறார்களோ, அவர்களுடைய கூற்றுகளிலிருந்து எடுத்து விளக்கம் கூறி குரானுக்கும் ஹதீஸுக்கும் அவர்கள் விளக்கம் கூறி பாடம் நடத்துகிறார்களோ கூறுகிறார்களோ, அவர்கள் உங்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கிறார்கள், பின்னாடி போய்கிட்டே இருக்கலாம். சஹாபாக்களை பின்பற்றுவது நேர்வழி, அவர்களுக்கு மாற்றமாக நடப்பது வழிகேடு. சரி, முதலாவதாக வனத்தபி சுன்னத்தை வல் ஜமாஅத்த, நாம் சுன்னத்தையும் ஜமாஅத்தையும் பின்பற்றுவோம். இந்த சுன்னத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் என்று நாம் கூறுகிறோம் அல்லவா. பாருங்க, அல்லாஹு தஆலா சூரா ஆலு இம்ரானிலே 31வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனீ யுஹிப்புகுமுல்லாஹ் வயக்ஃபிர் லக்கும் ஜுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, நீங்கள் கூறுங்கள், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், மாபெரும் கருணையாளன். சரி, இப்ப இந்த வசனத்துல நம்ம நல்லா கவனிக்கணும். அல்லாஹு தஆலா நபி இடத்திலே கூறுகிறான், நபியே இப்போது நான் உங்களுக்கு கூறக்கூடிய இந்த செய்தியை மக்களுக்கு நீங்கள் கூறுங்கள். குல், குர்ஆன் அனைத்துமே நபி மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக இறக்கப்பட்டதுதான். எங்க மிக முக்கியமான அவசரமான இன்னும் அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடம் இருக்குமோ அந்த இடத்தில் எல்லாம் குல் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா சேர்த்து சொல்லியிருப்பான். குல் யா ஐயுஹல் காஃபிரூன், குல் யா ஐயுஹன்னாஸ், அது போன்று குல் அஊது பிரபில் ஃபலக், அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு இந்த குல்லுங்கிற வார்த்தையை எல்லாம் மேலும் சேர்த்து சொல்லியிருப்போம். மொத்த குரானையும் நபி மக்களுக்கு சொல்ல வேண்டியதுதானே, இதை மட்டும் கிடையாது. ஆனா இது ரொம்ப அவசர அவசியமா முக்கியமா மக்களுக்கு பதிய வைக்க வேண்டும் என்று வரும் பொழுது அந்த இடத்துல திரும்பவும் அல்லாஹுத்தல அந்த குல் என்ற வார்த்தைய கொண்டு வருவான். சரி, இந்த ஆயத்தை பற்றி சொல்லும்போது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த ஆயத்து ஒரு பெரிய சோதனை, இந்த ஆயத்து ஒரு பெரிய உரைகள், டெஸ்டிங் வசனம். ஏன், யாரெல்லாம் அல்லாஹுடைய முஹப்பத்து தங்களது உள்ளத்தில் இருக்கிறது என்று கூறுகிறார்களோ அவர்களையெல்லாம் இந்த ஆயத்தை கொண்டு அல்லாஹ் சோதித்து விடுகிறான். அவங்க பாஸா ஃபெயிலாங்கிறது அவங்களே இந்த ஆயத்தை வைத்து பார்த்து கொள்ளட்டும். அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் நபியை அவர்கள் பின்பற்றவில்லை என்றால் அவர்கள் அல்லாஹுவை நேசிக்கிறார்கள் என்று அவர்கள் கூறியதிலே அவர்கள் பொய்யர்கள். அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் நபியை முழுமையாக பின்பற்றினார்கள் என்றால் அவர்களுடைய கூற்றில் அவர்கள் உண்மையாளர்கள். முடிஞ்சா, புரியல உங்களுக்கு? அப்ப இந்த வசனம் என்ன, நமக்கு பெரிய டெஸ்டிங். எனக்கு அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும், அல்லாஹ் மேல ரொம்ப முஹப்பத் இருக்கு, ஆனா நபியுடைய இத்திபா, நபியுடைய சுன்னத்து வாழ்க்கையில அறவே இல்லை. அவ இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொல்வது பொய், சும்மா ஏமாற்றுவதற்கு சொல்கிறார்களே தவிர அது உண்மை அல்ல. சரி, அடுத்து பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த கட்டளை, இன் குன்தும், நீங்கள் இருந்தால், இது முதலாவதாக யாரை பற்றி பேசப்படுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்து அந்த மக்கள், அப்ப எல்லாரும், அப்ப அவர்களை பார்த்தே இவ்வளவு அழுத்தமாக சொல்லப்படும் போது நமக்கு இந்த வசனம் இன்னும் எவ்வளவு அழுத்தமானது. அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்போம் என்று சொன்னார்கள், நேசிக்கிறோம் என்று சொன்னார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு ஹதீஸையும் வாழ்நாளெல்லாம் பின்பற்றினார்கள். இப்ப நாம் எப்படி ஒரு சுன்னத்தை இன்னைக்கு நிறைவேற்றுறோம், நாளைக்கு நிறைவேற்ற முடியாம சோம்பேறி ஆகிறோம். இப்படியாக சுன்னத்துகளை விட்டு விட்டு செய்கிறோம். ஏன் சுன்னத்தை மட்டுமா, ஃபர்தையே விட்டு விட்டு செய்யக்கூடிய, ஃபர்துகளிலேயே அலட்சியம் செய்யக்கூடிய சமுதாயம் தான் இன்றைய முஸ்லீம் சமுதாயமா இருக்கு. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய சில நல்லவர்கள் யாராவது இருக்கலாம். அந்த சஹாபாக்கள் சமுதாயம் எப்படி இருந்தாங்க? சுன்னத்துடைய விஷயங்கள்லையும் அவர்கள் அந்த அளவு பிடிப்புள்ளவர்களாக இருந்தார்கள். இன்று ஃபர்துகளில் உள்ள பிடிப்பை விட அந்த சஹாபாக்கள் சுன்னத்துகளிலே அவ்வளவு பிடிப்பாக இருந்தார்கள் என்றால் ஃபர்துல எந்த அளவு பிடிப்பா இருந்திருப்பாங்க. அந்த மக்களை பார்த்து நேரடியாக இது சொல்லப்படுகிறது, புரியுதுங்களா? அப்ப யாருடைய உள்ளத்துல நபியை பின்பற்றுவதில் சந்தேகம் இருக்குமோ அல்லது தடுமாற்றம் இருக்குமோ அவர்களுக்கு இந்த வசனம் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், எச்சரிக்கை, புரியுதா? அவர்களை பொய்யர்கள் என்று உறுதி செய்யக்கூடிய வசனமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து கவனிங்க, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. முதலாவது விஷயம், நபியை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டதில் ஏதாவது நிபந்தனை அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. முத்துலகன் ஃபத்தபிஊனி இத்திபாஅன் முத்துலகன் பிலா ஐயி கைதின், எந்த நிபந்தனையும் இல்லாமல் பொதுப்படையாக முழுமையாக முற்றிலுமாக நபியை பின்பற்ற வேண்டும். நல்ல கவனிங்க, மனிதர்களை பின்பற்றுவதற்கு தான் நம்ம ஆயிரம் கண்டிஷன்கள் போடலாம், ஆனால் நபியை பின்பற்றுவதற்கு ஒரு கண்டிஷன் கூட போடக்கூடாது. நபியை பின்பற்றுவதற்கு ஒரு கண்டிஷன் கூட போடக்கூடாது. ஆனால் அதுக்கு தப்பா இப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது, நபி சொன்னார்கள் என்று வந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடணுமான்னு சொல்லி சஹீஹான ஹதீஸை தான் பத்தி நம்ம இங்கே பேசுறோம். பொய்யான பலவீனமான செய்திகளை அது நபி சொன்னதே இல்லை, விட்டுற வேண்டித்தான். நபியை முழுமையாக கண்டிஷன் இல்லாமல் பின்பற்றுவோம் என்று சொல்வது எந்த விஷயத்தை மட்டும்தான், சஹீஹான ஹதீஸில் நபி செய்தார்கள், சொன்னார்கள், அங்கீகரித்தார்கள் என்று வந்திருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம பேசுறோம், புரிஞ்சுச்சா? அதனால் அந்த சந்தேகம் வந்துடக்கூடாது. அப்ப நபியை பின்பற்றுவது என்பது நிபந்தனையற்ற பின்பற்றுதலாக இருக்க வேண்டும். முதலாவது விஷயம் என்ன, நபியை பின்பற்றுவது நிபந்தனையற்ற பின்பற்றுதலாக இருக்க வேண்டும். அப்ப நிபந்தனையற்ற பின்பற்றுதல் என்றால் என்ன, எங்க இமாம் சொன்னதுக்கு சரியா வந்தா, எங்க உஸ்தாது சொன்னதுக்கு சரியா வந்தா, எங்க ஷேக் சொன்னதுக்கு சரியா வந்தா, அல்லது எங்க ஊர் ஜமாத்துக்கு சொன்னதுக்கு சரியா வந்தா, அல்லது எங்க அத்தா அம்மா சொல்றதுக்கு தகுந்த மாதிரி வந்தா, அல்லது எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா, இப்படி இதை எல்லாத்தையும் தூக்கி காலுக்கு கீழே போட்டுடணும். நபியை பின்பற்றுவதில் எந்த விதமான நிபந்தனையையும் வைக்கக்கூடாது. நத்தபிஉ சுன்னத்தை இத்திபாஅன் காமிலன், முழுமையாக பின்பற்றுவது, புரியுதுங்களா? நபி கூறிவிட்டார்கள் என்று நமக்கு சஹீஹான ஹதீஸில் வந்துவிடுமானால் அவ்வளவுதான். அதுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு தான் காரணங்களை தேடுவோமே தவிர அதை மறுப்பதற்கு காரணங்களை வழிகளை தேடக்கூடாது. எப்படி மறுப்பதற்கு, உதாரணமா இதை குரானோட ஒத்து பார்ப்போமா, அல்லது இதை வந்து வேற யாராவது ஆலிம் சொன்னதோட ஒத்து பார்ப்போமா, அல்லது நம்ம ஊர் கலாச்சாரத்தோட ஒத்து பார்ப்போமா, அல்லது என் நப்சுக்கு பிடிக்குதான்னு ஒத்து பார்ப்போமா, அல்லது எங்க அம்மா எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போமா, அல்லது நான் அவர்கிட்ட போய் கேட்டு வரட்டுமா, இவர்கிட்ட போய் கேட்டு வரட்டுமா, அவ்வளவுதான் வழிகேடு ஆரம்பமாயிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை கையில் எடுத்தாலே, சிந்தனை வந்தாலே என்ன ஆரம்பமாயிடும், வழிகேடு ஆரம்பம் முடிச்சு. அப்ப நபியை பின்பற்றுவது எந்த நிபந்தனையும் இல்லாமல் பின்பற்ற வேண்டும். குரானோட கூட நபியுடைய கூற்றை ஒப்பிட்டு பார்ப்போமேனு பார்க்கக்கூடாது. எப்படி, நபி சொன்னது குரான்ல இருக்கா, நபி சொன்ன மாதிரி குரான்ல இருக்கா, அல்லது குரானுடைய வசனம் இருக்கு ஏதாவது முரணா இருக்குதா அப்படின்னு கூட தேடக்கூடாது. அப்படி தேடுறது இருக்குது, எல்லாம் பாதுகாக்கணும். உங்க அத்தா அம்மா சொன்னா ஏத்துக்கலாமா வேணாமா அப்படி தேடுறதை விட அது பயங்கரமானது. ஏன், உங்க அத்தா அம்மா சொன்னா உங்க ஊர்ல ஜமாத் என்ன சொல்லுவாங்களேங்கிறது இருக்குது. இது உலகம் சார்ந்த உங்களுடைய பயத்தை பலவீனத்தை காட்டுது. உலகம் சார்ந்த உங்களுடைய பலவீனத்தையும் பயத்தையும் காட்டுது. அம்மா ஏசுவாங்களோ அத்தா ஏசுவாங்களோ ஊர் ஜமாத்து ஒதுக்கி வச்சிருமோ அப்படின்னு அந்த பயத்தை தான் காட்டுது. ஆனா இது குரானோட ஒத்து வருதா இல்லையான்னு பார்ப்போம், குரானோட ஒத்து வந்தா ஏத்துப்போம் அப்படின்னு பார்த்தா அது நேரடியா குஃப்ருல கொண்டு போய் விட்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்ப நபி குரானை சரியா விளங்கல, நான் குரானை சரியா விளங்குறேன், அல்லது நபி குரானுக்கு மாற்றமாகவும் பேசுவாரு, குரான்ல ஒண்ணு சொல்லப்பட்டிருக்க அதை புரியாம அதுக்கு மாற்றமாகவும் தன்னுடைய சுய சிந்தனை கருத்தின்படியும் நபி பேசுவாரு, நபி பேசுறதுல வழிகேடும் இருக்கலாம், குரான்ல தான் நேர்வழி இருக்குது, இப்படிப்பட்ட குஃபுரான கருத்துகளை பின் விளைவுகளை இது கண்டிப்பா ஏற்படுச்சு. இன்னைக்கு இந்த தௌஹீத் ஜமாத்து அந்த ஜமாத்துடைய சிந்தனையை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த ஒரு அடிப்படை வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஹதீஸா இருந்தது என்றால் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, முதல்ல குரானோட வச்சு அதை வந்து ஒப்பிட்டு பாருங்க, குரான்ல இதுக்கு ஏதாவது மாற்றமா இருக்கான்னு பாருங்க, அப்படி மாற்றமா இல்லைன்னா அது சஹீஹான ஹதீஸ் தான், அதை ஏற்றுக்கொள்ளணும். சஹீஹான ஹதீஸ் என்று முன்னோர்கள் முடிவு செய்திருந்தாலும் புகாரி முஸ்லீம் திருமதி எத்தனை கிதாபுகள்ல சஹீஹ் என்று எத்தனை அறிஞர்கள் சொல்லியிருந்தாலும் கூட அது குரானுடைய ஒரு ஆயத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுக்கும் மேட்ச் ஆகவில்லை என்றால் நம்ம குரான் எடுத்துக்கணும், ஹதீஸை விட்டுருந்துறாங்க. இது அவங்க ரொம்ப பெரிய கண்டுபிடிச்ச சிந்தனை மாதிரியும் பெரிய அறிவை சொல்லிட்ட மாதிரியும் குரானுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துட்ட மாதிரியும் ரொம்ப பெரிய ஈமானுடைய தரத்தை அடைஞ்சிட்ட மாதிரி ரொம்ப சிலாகிச்சு பேசுவாங்க, ரொம்ப சிலாகிச்சு பேசுவாங்க. எந்த அளவுக்கு பேசுவாங்கன்னா நம்முடைய ஈமான்கள்ல நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திடுவாங்க. சாதாரண மக்களா இருந்தா அவங்களுடைய ஈமான்ல அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு குழப்பமே ஏற்பட்டுரும். அப்படியே அதை பேசும்போது பார்த்தா அப்படியே குரான் அப்படியே இவங்க கையில தாங்கிக்கிட்டு நெஞ்சில தாங்கிக்கிட்டு அப்படியே குரான் குரான் சொல்லிட்டு அந்த குரான் அப்படியே அழுது துடிச்சு அந்த குரானுக்கு அப்பேற்பட்ட கண்ணியம் கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க, நான் சொல்ல வருது வார்த்தை வேணாம். இந்த மக்கள் இதுவரைக்கும் குரானை மனப்பாடமே பண்ணதில்லைங்க. 40 வருஷமோ 35 வருஷமோ தௌஹீத சொல்றாங்கல்ல, இவர்கள இன்றைக்கு வரைக்கும் குரான மனப்பாடம் செஞ்ச ஒரு ஹாஃபிது கூட கிடையாது, இவர்கள குரான தஜ்வீதோட ஓத தெரிஞ்ச ஒரு காரி கூட கிடையாது. புரியுதா இல்லையா? புரியல உங்களுக்கு? இவங்களுடைய பள்ளிவாசலுக்கும் இவங்களுக்கு தொழுகை வைக்கிறதுக்கு, ஏன் இவங்கள ஜும்மால குத்துபா கொடுக்கிற ஒரு ஒருத்தரா இருப்பாரு, ஜும்மா தொழுகை வைக்கிறவர் பீகார்ல இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு ஹாஃபிஸா இருப்பார், ஆசாம்ல இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு குரான் மனப்பாடம் பண்ண ஒரு ஹாஃபிஸா இருப்பார். இவங்க பள்ளிவாசலுக்கு தொழுகு வைக்கிறதுக்கு கூட அதான் கொடுக்கறது கூட ஆள் இருக்காது. அந்த அளவுக்கு மார்க்கத்தில் மோசமானவங்க. ஆனால் பேசுறது மட்டும் எப்படி பேசுவாங்க, இவங்க தான் மார்க்கத்தை அப்படியே சுத்தமாக வைச்சு சுத்தமாக பாதுகாத்து அப்படியே கிளீனாக மார்க்கத்தில் அவ்வளவு பெரிய பற்றுல அவ்வளவு பெரிய பக்தியில் இருக்க மாதிரி அத்தனை பேருக்கு ஈமான்லையும் இஸ்லாம்லையும் சந்தேகத்தை உண்டு போட்டு போயிடுவாங்க. இன்றைக்கு மக்கள் ஏன் அப்பாவி மக்கள் உடனே அதில் போய் ஜாயின்ட் ஆகிறாங்கன்னா அவங்களுடைய அந்த சூனியமான பேச்சு வசீகரமான பேச்சு. புரியுதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். விஷயத்துக்கு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி நபீன முஹம்மத். அப்ப ஒரு மனிதன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டதை குரானோட நான் ஒப்பிட்டு பார்த்துட்டு ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய முரண்பாட்டில் கொண்டு போய் விடுது. ஒன்று, நபி குரானை சரியா விளங்கல, குரான்ல ஒன்னு இருக்கு அவர் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அல்லது குரானுக்கு மாற்றமாகவும் நபி பேசுவார், அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா இல்லையா? விளங்குதுங்களா? அப்ப இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு குஃப்ரான கருத்தை இந்த விஷயம் எது குறிப்பா, நபி சொன்னதை குரானோடு ஒப்பிட்டு பார்த்துதான் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வது கொண்டு போய் விடக்கூடியதாக இருக்குது. எங்க ஊருக்கு பயந்துகிட்டு நான் செய்யலைங்க, எங்க அம்மா அத்தாவுக்கு பயந்துகிட்டு செய்யலனா கூட அவங்க அடிப்பாங்க, ஏசுவாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. புரியுதா இல்லையா? அப்படியும் செய்யக்கூடாது. ஆனா இதை விட எது பயங்கரமானது? எது அவர்கள் ரொம்ப பெரிய ஈமான் தக்குவா நினைச்சு செய்யறாங்களோ அது அவ்வளவு பயங்கரமானது. அடுத்ததாக இந்த தௌஹீத் ஜமாத்துடைய இன்னொரு நிலைப்பாடு என்ன? ஹதீஸ் தான் கன்ஃபார்ம், அதில் நாங்கள் டவுட்டே கிடையாது. பேசுறது பார்க்கணுமே. மார்க்கத்தின் ஆதாரம் ரெண்டு தான், வஹி வஹி. ஒன்று வஹி, ஒன்று ஹதீஸ். மார்க்கத்தின் ஆதாரம் வஹியை தேறு. சரிப்பா, ஹதீஸ்னு வந்த உடனே, சுன்னத்துன்னு வந்த உடனே, அதாவது கரெக்டு தான். நம்ம இன்றைக்கு வந்து இஸ்லாம மக்களுக்கு சொல்லும் பொழுது சயின்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அப்போ சயின்ஸுக்கு அந்த ஹதீஸ் ஒத்து வருதான் பார்க்கணும். அப்போ ஓம் மரம் மண்டை ஓம் கருத்துப்படி என்ன ஆயிடுச்சு? அப்போ ஹதீஸ் குரானுக்கு ஒத்திருந்தாலும் கூட சயின்ஸுக்கு ஒத்திருந்தா தான் நான் ஹதீஸை ஏற்றுப்பேன்னு சொன்னால், அப்போ உன்னுடைய மரம் மண்டையில் என்ன பதிஞ்சிருக்குது? குரானு சயின்ஸுக்கு முரணாக இருக்குன்னு சொல்ல வர. புரியுதா உங்களுக்கு? எப்படி போனாலுங்க இவங்களுடைய கூற்றில் குஃப்ரை விட்டு ஒருத்தர் தப்பிக்க முடியாதுங்க. இவர்களுடைய கூற்றின்படி ஒருத்தன் போனானே ஆனால் ஏதாவது ஒரு வழியில குஃப்ருல விழுந்தே ஆகணும். நம்ம ஏன் இன்றைக்கு இவ்வளவு கடுமையா இவங்களுடைய இந்த கொள்கையை பத்தி பேசுறோம்? புரிஞ்சுக்கணும். நீங்க நமக்கு என்ன தனிப்பட்ட வெறுப்பு சண்டையா, சொத்து தகராறா? ஏன்னா எப்படிதான் நம்ம சிந்திச்சு பார்த்தோம், எங்கேயாவது இவங்களுடைய கொள்கையில ஏதாவது ஒண்ணு சரியா இருக்குமான்னு பார்த்தா எங்க பக்கம் திரும்பினாலும் சரி, அதை நுணுக்கமா நீங்க மார்க்கத்துடைய ஆதாரங்களோட ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் குஃப்ருல ஒரு ஓட்டம் இருக்கும், அந்த ஓட்டம் நேரம் குஃப்ருல தான் கீழே கொண்டு விடும். புரியுதா இல்லையா? அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? ரெண்டாவது, சயின்ஸோட நாங்க ஹதீஸ் ஒப்பிட்டு பார்ப்போம், சயின்ஸுக்கு மாற்றமா இருக்க கூடாது. எப்படிப்பா? அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகிறான், இதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். புரியுதுங்களா? ஆதார சஹீஹான ஹதீஸுகளை குதரும் குதர்க்கவாதிகள்ங்கிற தலைப்புல ஒரு ஏழு ஹதீஸை மட்டும் பேசியிருக்கிறோம், கண்டிப்பா கேட்டு வச்சுக்கோங்க. அப்ப சயின்ஸுக்கு முரணா இருக்கக்கூடாது. சரி, அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹு தஆலா அனுப்பிய நபி அறிவியலே அவங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கங்க, ஒரு இறங்கி வாங்க. சரிங்க, அல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதாப்பா? நபிக்கு தெரியல, உரு அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். சரி, அப்ப நபி சயின்ஸுக்கு மாத்தமா பேசும்போது அல்லாஹ் திருத்துவானா திருத்த மாட்டானா? அப்ப என்ன ஆயிடுச்சு? நபி அல்லாஹ் சயின்ஸுங்கிறது அல்லாஹ் படைச்சது, அல்லாஹ்வுடைய ஃபார்முலா தானே அது. அந்த சைன் அல்லாஹ் படைச்ச படைப்புக்கு மாற்றமா நபி பேச அல்லாஹ் விட்டுட்டு இருந்துட்டான்னு சொன்னா அல்லாஹ் தப்ப, ஒரு நபியிடம் இருந்து இவ்வளவு பெரிய மார்க்கத்தில் பெரிய வெளிப்படையான தவறு நிகழ அல்லாஹ் அதை திருத்தாம விட்டுட்டானா? உலக மக்கள் தன்னுடைய நபியின் மீதும் நபியுடைய சுன்னத்தின் மீதும் விமர்சனம் செய்வதற்குண்டான இவ்வளவு பெரிய வாசல் அல்லாஹ் திறந்து வச்சுட்டு மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது, மார்க்கத்தின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பது எந்த வகையில நியாயமாகும்? புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியல உங்களுக்கு? அப்ப எந்த வகையில இவங்களுடைய கருத்தை எடுத்து பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாகவும் குஃப்ருல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கருத்தாகவும் தான் இருக்கும். குறிப்பா எது விஷயத்துல? இந்த ஹதீஸ மறுக்கக்கூடிய விஷயத்துல, ஹதீஸ்ல இவர்கள் பேசக்கூடிய இந்த உசூல் பேச்சு இருக்குதா இல்லையா, அந்த பேச்சு கண்டிப்பா இப்படிதான் கொண்டு போய் விடும். அடுத்து மூணாவது ஒரு விஷயம், எப்படி போயிட்டே இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னையிலிருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் குரான் மட்டும் சொன்னாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சயின்ஸ்னாங்க, இப்ப மூணாவது என்னன்னு சொன்னா யதார்த்தத்துக்கு மாற்றமா இருக்க கூடாதான். இப்படி யதார்த்தனா வெளிப்படையா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுல, அந்த விஷயத்துக்கு மாற்றமா இருக்க கூடாதான். முடிஞ்சு போச்சுடா கதை மார்க்கும். அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் புரிஞ்சதையும் தெரிஞ்சதையும் தான் ரசூலுல்லா 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லணும்னு சொன்னா அப்ப என்ன ஆச்சு மார்க்கம்? அதுக்கு பதிலா ஒவ்வொருத்தரும் அவரவர் புரியுதலின்படி மார்க்கத்தை நடந்துக்குன்னு சொல்றது ஒண்ணுதான். விளங்கச்சா இல்லையா? உங்களுக்கு விளங்கின மாதிரி நீங்க ஏத்துக்கிற மாதிரி தான் மார்க்கம் இருக்கணும்னு சொன்னா அப்புறம் எதுக்கு ஒரு நபி தேவை? அப்படி நபியே தேவையில்லை. குரானை மட்டும் அல்லாஹ் இறக்கிட்டு நீ உனக்கு பிடிச்ச மாதிரி, உனக்கு விளங்கின மாதிரி, உனக்கு தெரிஞ்ச மாதிரி, உன்னுடைய அறிவின்படி நீ ஏத்துக்கிட்டு போயிட்டேரி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் விட்டு இருக்கலாம். ஒரு நபியை பின்பற்றுங்க, நபிக்கு கீழ்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா அழுத்த வேண்டிய அவசியமே இல்லை. மார்க்கத்துக்கு ஒரு லாக் போட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ்வை பின்பற்று, நபியை பின்பற்று, இந்த ரெண்ட தவிர வேற வழி இல்லை என்று சொல்வதற்கு அங்க வாசலே இல்லை. நீங்க சொன்னபடி ஒவ்வொரு மனிதனுடைய யதார்த்தம், அவனுடைய யதார்த்தமான அறிவுக்கு அது வந்து மாற்றமா இருக்கக்கூடாது. அந்த ஹதீஸை சொல்லும் போது உங்க அறிவு ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும், உங்க உணர்வுகள் ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். உங்க அறிவு உணர்வுகள் ஏத்துக்கலன்னு சொன்னா அந்த ஹதீஸ்ல நீங்க மறுக்கலாம்னு சொன்னா அப்ப ஹதீஸ்னு ஒன்னு தேவையே இல்லையே. அவன் சிந்திச்சு மார்க்கத்தை முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. அது இந்த தக்லீதில் இருக்கிறவங்க சொன்னதை விட பயங்கரமா இருக்குது. தக்லீதில் உள்ள சொன்னவங்களாவது எங்களுடைய மூத்த இமாம்கள் முன்னோர்கள் சொன்னதை மீறி நாங்கள் எதையும் சொல்ல செய்ய மாட்டோம். நீ தருதலை சொல்றது எப்படி இருக்குது? குடிகாரம், கொள்ளகாரம், மொல்லமாரி, மூதேவி, முசிபத்து, எவனா இருந்தாலும் சரி, அறிவு பொதுவானது, உணர்வு பொதுவானது. எனவே உணர்வுக்கும் அறிவுக்கும் எதெல்லாம் எதிராக இருக்குது அதெல்லாம் ஹதீஸ்லன்னு தூக்கி எறியலான்னு சொன்னா அப்போ ஹதீஸ்ன்னு ஒன்று தேவையே கிடையாது மார்க்கத்தில். புரியுதா உங்களுக்கு? சரி, நல்லா பாதுகாக்கணும். என்ன விஷயம் திருமணம் அழுத்தி சொல்ல வரோம்? அப்ப நபியை பின்பற்றுவது என்பது எப்படி இருக்கணும்? நிபந்தனை இல்லாமல் பொதுவானதாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், நபியை தவிர யாருக்கும் இந்த பொதுவான பின்பற்றுதல் என்பது கிடையாதுங்க. நபியை தவிர வேற யாருக்கும் இந்த பொதுவான பின்பற்றுதல், நிபந்தனையற்ற பின்பற்றுதல் என்பது கிடையாது. இந்த பொதுவான பின்பற்றுதல் என்பது நபிக்கு மட்டுமே சொந்தமானது. நபியை தவிர வேற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் பின்பற்றப்படுவார்கள் நிபந்தனைகளுடன். என்ன நிபந்தனை அது? அவர்கள் சொல்வது குரானுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது, ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது, குரானுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டதாக இருக்க வேண்டும். குரானுடைய கருத்துக்கோ ஹதீசனுடைய கருத்துக்கோ முரணானது யாராவது கூறுவார்களே ஆனால் அவர்களை நாம் பின்பற்ற மாட்டோம். அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரியே, அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரியே, அவர்களுடைய கரத்தால் நூற்றுக்கணக்கான கராமத்தே நடக்குது. அவர் சொன்ன உடனே பழிச்சிருது, அவர் துவா கேட்டா உடனே கபூல் ஆயிடுது, அவரை பார்த்தாலே அப்படியே பெரிய அவுளியா மாதிரி இருக்கிறார். சரியா? சில பேர் அப்படித்தானே. ஏன்னா இந்த ரொம்ப பேர் என்னதுன்னு கேட்டா, இந்த வெள்ள கடல்ல இருந்தாங்கன்னா உடனே அவங்கள பெரிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சுப்பாங்க. எப்படி? இந்த கேரளால தங்கல் தங்கல்னு வருவாங்க, கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டதுல அப்படியே வெள்ள நேரில் இருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து லெபனான்ல இருந்து, அதே போல மிஸ்ர் எகிப்துல இருந்து அந்த பக்கம் வந்து கேரளால குடியேறினவங்க. இப்போ வெள்ளை கலராக இருந்த உடனே ரொம்ப ஈஸியாக அள்ளி விடுறதுக்கு வசதியாக போச்சு. ஏன்னா நாங்கள்லாம் வந்து செய்யுது ரசூல்லாவுடைய குடும்பம்னு சொல்லிட்டு, நம்ம மக்களுக்கு வெள்ளை கலர் பிடிக்கிறதுனால ரசூல்லா வெள்ளையாக இருப்பாங்க, கருப்பு கலர் பிடிக்காது பாருங்க. அதனால அவங்களுக்கு எப்படி கற்பனையில் வச்சிருக்கிறாங்க, ரசூல்லா வெள்ளை கலர், கருப்பு கலர் கிடையாது, ரசூல்லா வெள்ளை கலரு. அப்போ இவர் வெள்ளையாக இருக்காரு, ரசூல்லா பரம்பரைன்னு சொன்னா மேட்ச் ஆயிடுச்சு, உடனே காலில் விடணும். யாருக்கு சொன்னார் ரசூல்லா வெள்ளை கலர்னு? ரசூல் சுல்லா அலிஸ்லாம் கோதுமை நிறம், நபி சுல்லா அலிஸ்லாம் அஸ்மருல் லோன். இந்த பளிச்சுங்கிற இந்த வெள்ளை கலரு கிடையாது. இந்த வெள்ளை கலருங்கிறது அரபிய தீபகற்பத்தில் மக்கா ஹிஜாஜுடைய கலர் கிடையாது. அது வந்து இந்த லொபனானு மிஸ்ரு இந்த ஏரியாக்கள் உள்ளவங்களுடைய நிறம் தான் இந்த வெள்ளை வெள்ளேர்னு இருக்குது. ரோஸ் கலந்த வெள்ளை அல்லது மஞ்சள் கலந்த வெள்ளை இந்த மாதிரி கலர். இப்போ இப்படி இருப்பாங்களா பார்க்கறதுக்கு, அப்படியே வெள்ளை வெள்ளேர்னு தாடி வச்சுக்கிட்டு பார்த்தோன்னா ஆஹா, அப்படியே முகத்தில் பாருங்க பிரகாசம் இருக்குன்றான். இப்படி வெள்ளை கலரை பார்த்தவொடனே முகம் பாருங்க ஒளிமயமா இருக்குன்றான். என்னடா ஒளி, புரியவே மாட்டேங்குது. உடனே அவ்வளோதான், அப்படியே அப்படியே கம்பண்டு போறா. அவர் உடனே துவாசி சொல்லுவா, உடனே துவாசி வரா முடிஞ்சு போகுது. அல்லாஹு தாலாவுடைய விதியின்படி நடக்க போகுது. எப்படிலாம் சைத்தானுக்கு ஈமான கெடுப்பா பாருங்க, யதார்த்தமா அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்கிறேன், காஃபிர் துவா கேட்டாலே அல்லாத மறுப்பானா சொல்லுங்க பார்க்கலாம். புரியல உங்களுக்கு? அப்ப காஃபிருக்கு அல்லாஹ் ரப் இல்லையா? காஃபிர் யார்கிட்ட துவா கேட்பான்? அல்லாட்ட காஃபிர் கேட்டால், கடவுளே இறைவனே ஆண்டவனேன்னு கேட்டாலே காஃபிருடைய துவாவையும் அல்லாஹ் ஏத்துப்பானா இல்லையா? ஏத்துப்பான். ஏன்னா அல்லாஹ் தான் அவனுக்கு ரப். காஃபிருக்கு சாப்பாடு கொடுக்குறது வேற ஆளு, பூமியிருக்கு சாப்பாடு கொடுக்குறது வேற ஆளா? அப்ப அல்லாஹ் அவருடைய துவாவை ஏத்துக்கிட்டான்னு வச்சுக்க, உடனே அது அவர் மார்க்கத்தில் ஆதாரம் என்பதற்கு ஆதாரமாயிடுமானா? ஆகாது. இதுதான் நம்முடைய முரண்பாடு. புரியுதா? ஒருத்தருடைய ஒருத்தர் நல்லா தொழுகிறாரு, ஒருத்தர் நோன்பு வைக்கிறாரு, அப்படியே உடனே நம்ம மார்க்கத்தில் அவர் ஆதாரமாக்கிறோம். தேர் இஸ் எ டிஃப்ரெண்ட். ஒருத்தர் இபாதத்தில் நல்லவராக இருக்கிறதுக்கும் ஒருத்தர் மார்க்கத்தில் ஆதாரமாக இருக்கிறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மக்கள் என்ன செய்யறாங்க, இப்படி ஒருத்தரை பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், அவர் தாங்க எங்களுக்கு, அதுக்கு மேல அவ்வளவு பெரிய அவுளியா அவரே செய்யறாரு, அவர் சொன்னாரு, அதுக்கப்புறம் என்னங்கன்னு. இப்ப எங்களுக்கு இந்த தப்லீக் ஜமாத்துக்காரங்களோட நிறைய சண்டை வரும், என்ன எக்கச்சக்கமான சண்டை வரும். அப்ப இந்த தப்லீக் ஜமாத்துக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க. ஏன் நம்ம வந்து ஒவ்வொரு வழிகட்ட கூட்டத்தையும் கடுமையா எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? அதுல ஒருத்தர் கேட்டாரு, அதுதான் அவங்க மொத்தவங்களுடைய நம்பிக்கையுமே. என்ன கேட்கிறாங்க, நீங்க புகாரிய பாத்தீங்களா அப்படின்னு கேட்டார். எப்படி புகாரின்னு இன்னைக்கு ஹதீஸ் கிதாப் சொல்றீங்கல்ல, இதை எழுதுன புகாரி மாம நீ பாத்தியான்னு கேட்டாரு. பாக்கலங்க, இதுல ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதே, அந்த ரசூல்லாவை நீ கண்ணால பாத்தியா அப்படின்னு கேட்டாரு. சரி பாக்கலங்க. இப்ப இத குரானும் சொல்றீங்கல்ல, இந்த குரான் இறக்கப்பட்டதை நீங்க கண்ணால பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. சரிங்க, நாங்கள் பார்க்கலங்க. அப்ப என்ன செஞ்சாரு, குரானி ஹதீஸ் புக்கு முன்னாடி இருக்குது டேபிள், இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், அதை இப்படி தள்ளினாரு. தள்ளிட்டு அமல்களின் சிறப்பு புக்கு இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி வச்சாரு. வச்சுட்டு இந்த அமல்களின் சிறப்பு புக்கு இதை எழுதின ஷேக நாங்கள் கண்ணால பார்த்துருக்கோம். எப்படி இதை எழுதின ஷேக நாங்கள் கண்ணால பார்த்துருக்கோம். அவர் எப்பேற்பட்ட அவுளியா தெரியுமா, எப்பேற்பட்ட மகான் தெரியுமா, தகஜத்தை விட்டது கிடையாது, தக்பீர் தஹரீமாவை விட்டது கிடையாது. அப்பேற்பட்ட ஷேக் எழுதுனத நாங்க விட்டுருவோமா? எங்களுக்கு எது முக்கியம், கண்ணால பார்க்காதது முக்கியமா, கண்ணால பார்த்தது முக்கியமா? யோசிச்சு பாருங்க. இதே இந்த விஷயத்தை இந்த ஆமாசாமி போடுற பூபூமாடு அந்த மண்டையாற்றவங்க இருக்காங்கல்ல பாமர மக்கள், அவங்கள்ட்ட போய் சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஆமாங்க, என்னங்க இது கரெக்டு தானங்க அப்படின்பான். ஆனா கொஞ்சமாவது மார்க்க இல்ம படிச்சிருந்தா அவங்களுக்கு தெரியும் இது எப்பேற்பட்ட குஃப்ருன்னு சொல்லி. கண்ணால பார்க்கலங்கிறதுனால குரான் மேலேயே சந்தேகத்தை கொண்டு வரான். எது மேல சந்தேகம்? குரான் மேல சந்தேகம் இருக்கு அவனுக்கு. ஒட்டுமொத்த நபியினுடைய ஹதீஸின் மேல அவனுக்கு சந்தேகம் இருக்கு. இவர் கண்ணால பார்த்த ஒருத்தர் எழுதின கதை கப்சா, பொய், புரட்டு, முரண்பாடு, குழப்பம், அசிங்கம், ஆபாசம், அதன் மேல அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப இது என்ன, கிறிஸ்துவர்களைப் போல யூதர்களைப் போல. கிறிஸ்துவர்களும் யூதர்களும் என்ன செய்தார்கள், நபிமார்களை புறக்கணித்தார்கள், தங்களுடைய காலத்தில் வாழ்ந்த பாதிரிகளை முற்படுத்தினார்கள். தங்களுடைய பாதிரிகளை மீறி மார்க்கம் என்பது கிடையாது, அறிவு என்பது கிடையாதுன்னு முடிவு செஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசமும் கிடையாது. புரிஞ்சுச்சா இல்லையா? ஒரு மூமின் தௌஹீதுல உள்ளவர் அல்லாஹ்விடத்துல மட்டும் கேட்பாரு. ஒரு முஷ்ரிக் துஆ கேட்கும்போது அவன் அல்லாஹ்விடத்திலையும் கேட்கிறான், தன்னுடைய சிலையையும் நம்புறான். இருந்தாலும் அவனுடைய துவாவை நிறைவேற்றுவது யாரு தான்? அல்லாஹ் தான் நிறைவேற்றுறான். புரியுதா இல்லையா? எத்தனை ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹுத்தாலா அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துவாவை நிராகரிக்க மாட்டான், அவன் காஃபிராக இருந்தாலும் சரியே, அவன் காஃபிராக இருந்தாலும் சரியே. புரியுதா இல்லையா? இப்ப பாருங்க, அடுத்ததாக நபியை பின்பற்றுவது. அப்ப இந்த இரண்டாவது விஷயம் என்ன சொன்னோம், நபியை தவிர மற்றவர்கள் யாரை பின்பற்றினாலும் சரி அது நிபந்தனைக்கு உட்பட்டது, அதை நம்ம பொதுவாக ஆக்க முடியாது. புரியுதுங்களா? மூன்றாவது விஷயம் என்ன, நபியை பொதுவாக பின்பற்றுவதற்கு மட்டும்தான் அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். அப்படி பின்பற்றக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹுடைய மன்னிப்பையும் அல்லாஹுடைய விருப்பத்தையும் வாக்களிக்கிறான். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, யாரெல்லாம் நபியை பின்பற்றாமல் வேறு ஒருவரை பின்பற்றி கொண்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் நேசத்தையும் ஆதரவிப்பார்களோ அவர்களுடைய ஆதரவு வீணானது. புரிஞ்சுச்சா இல்லையா? நீங்க மூன்றாவது விஷயம் என்னவென்றால், நபியை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு, நபியை முழுமையாக நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய நேசத்தையும் மன்னிப்பையும் வாக்களிக்கிறான். புரியுதா? அப்ப நபியை பின்பற்றாமல் நபியினுடைய இடத்திலேயோ அல்லது நபியை பின்பற்றுவது மாதிரியோ வேறு ஒருத்தரை யார் முழுமையாக பின்பற்றி கொண்டு, புரியுதா, அவர் சொல்றது மார்க்கத்துக்கு உட்பட்டிருக்கா இல்லையா, அது வந்து குரானுக்கு உட்பட்டிருக்கா, ஹதீஸுக்கு உட்பட்டிருக்கா, சஹாபாக்கள் காலத்தில் அப்படி ஒரு விளக்கம் இருந்துச்சா இல்லையா, அதெல்லாம் பார்க்காம கண்மூடித்தனமா பிறருடைய கூற்றை செயலை ஒருவர் பின்பற்றி கொண்டு அவர் அதன் மூலமாக என்ன எதிர்பார்க்கிறாரு, அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு கிடைக்கும், நான் அல்லாஹ்வுக்காக தான் இவரை பின்பற்றுறேன், இவர் சொல்றது ரொம்ப தக்குவாவா இருக்கு, அதனால தான் நான் இவருடைய பேச்சை கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய அன்பையும் மன்னிப்பையும் அவர் ஆதரவு வச்சாலும் அது அவருக்கு ஏமாற்றம் தான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நேசமும் கிடைக்கவே கிடைக்காது. அவர் தலைகீழ நின்று இபாதத்து பண்ணாலும் சரி, 24 மணி நேரமும் சுத்திக்கிட்டே பம்பரம் சுத்துற மாதிரி தலைகீழ சுத்தினாலும் சரி, ரவுண்ட்ல சுத்தினாலும் சரி, சுத்திக்கிட்டு அவ்வளவு இபாதத்து பண்ணாலும் சரி, அல்லாஹுத்தலா அவர் மேல கருணை காட்டவே மாட்டான். புரியுதா இல்லையா? நீங்க இவ்வளவு இபாதத்து செஞ்சது அல்லாஹ் வீணாக்கிடுவானா, தூக்கி நரகத்துல போட்டுவானா? கண்டிப்பா நரகத்துல போட்டு வச்சிருவான். நபியை பின்பற்றாமல் எந்த ஒரு செயலை நல்ல அமல் என்று யார் செய்தாலும் சரி, எவ்வளவு காலம் செஞ்சாலும் சரி, அல்லாஹ் ஏறிட்டும் அதை பார்க்கவே மாட்டான், அவர் மேல கருணை அல்லாஹ் காட்டவே மாட்டான். ஏன்? அந்த ரப்பு தான் கண்டிஷனோட சொல்லிட்டான், இந்த நபியை பின்பற்றினால்தான் நான் நேசிப்பேன் மன்னிப்பேன் என்று. அப்ப அதனால நபியை தவிர யாராவது ஒருத்தரை பின்பற்றி கொண்டு அவர் சொன்னது மார்க்கத்துக்கு முரணா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் அவரை விட்டு விலகாம அவர் பின்னாடியே நின்று கொண்டு யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் ஆதரவு வைப்பார்களோ அவர்களுடைய அந்த ஆதரவு வீணான ஆதரவு. அது அந்த ஆதரவு அவர்களுக்கு எந்த விதமான நற்பலனையும் கொடுக்காது. புரிஞ்சா இல்லையா? இந்த விஷயத்தையும் நம்ம இந்த ஆயத்திலிருந்து தெளிவா நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நம்ம பிறகு பார்ப்போம். இப்ப அதே போல சூரா நிசாவுடைய 115வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்துல ஜமாஅத் சஹாபாக்களை மூமின்களை பின்பற்றுவதை பற்றி நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் கூறுகிறான், வமன் யுஷாக்கிக் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம். இந்த ஆயத்தை எடுத்து படிச்சு பார்த்துங்க. 115 அல்லாஹ் சொல்கிறான், யார் நேர்வழி தெளிவானதற்கு பிறகு ரசூலுக்கு மாற்றமாக நடக்கின்றார்களோ, மூமின்களுடைய பாதை அல்லாத ஒரு பாதையில் செல்வார்களோ. நல்ல கவனிங்க, யார் நேர்வழி தெளிவானதற்கு பிறகு ரசூலுக்கு மாற்றமாக போவார்களோ, அடுத்து மூமின்களுடைய பாதை அல்லாத வேறு பாதையை பின்பற்றுவார்களோ, அவர்கள் திரும்பிய வழியிலேயே நாம் அவர்களை திருப்பி விடுவோம், அவர்களை நரக நெருப்பிலே எரித்து பொசுக்குவோம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா நபிக்கு மாற்றம் செய்யறத மட்டும் சொல்லல, எதையும் சேர்த்து சொல்லியிருக்கான், மூமின்களுடைய பாதை அல்லாத ஒரு பாதையை பின்பற்றுவதுன்னு. அப்ப இந்த ஆயத்து இறக்கப்படும் போது யாரை மூமின்கள் என்று அல்லாஹ் அங்கீகரிச்சிருந்தான், சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்களுக்கு மாற்றமா போறவரு என்னத்தான் ஹதீஸ் கொடிய தூக்கி பிடிச்சாலும் சரி, அல்லாஹ் அவரை ஏத்துக்க மாட்டான், நரகத்துல அல்லாஹ் பொசுக்கி விடுவான். சரிங்களா? மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா 154வது வசனம், நீங்கள் நபிக்கு கீழ்ப்படிந்து நடந்தால்தான் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். அதுபோன்று சூரா அல்அன்ஆம் 153வது வசனம், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இதுதான் நேரான பாதை, இதை தவிர வேறு பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அதுபோன்று சூரா அல் இம்ரானுடைய 105வது வசனம், யார் மார்க்கத்திலே பிரிந்து விட்டார்களோ, தெளிவான அத்தாட்சிகள் வந்ததற்கு பிறகு அவர்கள் தங்களுக்குள் கருத்து வேற்றுமை கொண்டார்களோ, அவர்களை போன்று மூமின்களை நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவ முந்தைய காலத்தில் நபி மௌத்தா போனதுக்கு பிறகு மக்கள் பல கோஷ்டிகளாக பிரிஞ்சு அவங்கவுங்க ஒரு ஒரு கருத்துல போயிடுவாங்க, அந்த மாதிரி நீங்க ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அதுபோன்று சூரா அல் அன்ஆம் 159வது வசனம், யார் மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்துக் கொண்டார்களோ, இன்னும் பல கோஷ்டிகளாக ஆகிவிட்டார்களோ, நபி அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப யாரு அதே நபி அதே சுன்னத் அதே சஹாபாக்களுடைய வழியில் இருக்கிறாங்களோ அவங்க தான் நபியை சேர்ந்தவர்கள், நபி அவர்களை சேர்ந்தவர்கள். யாரு நபிக்கு பின்னாடி சஹாபாக்களை விட்டு விலகிட்டாங்களோ அல்லது தங்களுடைய கொள்கைகள்ல பிரிவுகளை குழப்பங்களை உண்டாக்கி விட்டார்களோ அவர்களுக்கு நபிக்கு சம்பந்தம் இல்ல, நபிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்ல. அவர்கள் எவ்வளவுதான் நபி நபின்னு பேசிக்கொண்டாலும் சரியே. அதுபோன்று இமாம் திருமதி ரஹிமஹுல்லா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது நம்ம நிறைய விளக்கமா பார்த்திருக்கிறோம். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உபதேசம் செய்யறாங்க 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 செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சஹாபாக்கள் அழுது 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 அப்படி அழுதுட்டாங்க, நடுங்கி போயிட்டாங்க. யார் சொல்லலாம், என்ன நீங்க இவ்வளவு செய்றீங்களே, எங்களை ஒட்டு மூத்தாயி போயிட போறீங்களோ தெரியலையே, நீங்க இறுதி உபதேசம் செய்யற மாதிரிலே செய்றீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பின்னால் பல குழப்பங்களை நீங்கள் பார்க்கலாம், புரியுதா, அந்த குழப்பங்களுடைய நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு என்ன, என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள், நேர்வழி பெற்ற என்னுடைய எனக்கு பின்னால் வரக்கூடிய ஹலீஃபாக்களின் சுன்னத்துகளை பின்பற்றுங்கள். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது, நாம் இந்த மார்க்கத்தில் நேரடியாக முதன்மையாக எதை மட்டும் பின்பற்றுவதற்கு கட்டளையிடப்பட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தையும் சஹாபாக்கள் ஹலீஃபாக்களுடைய வழிமுறையும் மட்டும்தான். புரியுதுங்களா? அதே போல திருமதியுடைய இன்னொரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முந்தியவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மார்க்கத்திலே 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள், என்னுடைய உம்மத் 73 கூட்டமாக பிரியும். புரியுதா? அந்த 73 கூட்டத்தில் எல்லா கூட்டமும் நரகத்துக்கு போயிடும், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அவங்க யாரு? வஹியல் ஜமா, ஜமாத்தோடு சேர்ந்திருப்பவர்கள், அதாவது சஹாபாக்களோடு சேர்ந்திருப்பவர்கள். இன்னொரு ஹதீஸ்ல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு கூட்டம் எதுன்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நானும் எனது தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ, எந்த நிலையில் இருக்கிறோமோ அதில் இருப்பவர்களை தவிர சொல்லி. அப்ப இப்படி ஹதீஸுகள்ல நமக்கு தெளிவாகவே என்ன கிடைக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸையும் சஹாபாக்களுடைய அமலையும் தான் நாம் பின்பற்ற வேண்டும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், மன் கான மின்கும் முஸ்தன்னன், உங்களில் யாராவது ஒருவருடைய வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் என்றிருந்தால், ஃபல் யஸ்தன்ன பிமன் கதுமாத், உங்களுக்கு முன்னால் இறந்து விட்டார்களே அவர்களுடைய வழிமுறையை எடுத்துக்கொள்ளட்டும். அவங்க யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இந்த இறந்து போன இந்த சஹாபாக்களை சுட்டிக்காட்டி சொன்னாங்க. ஏன்? ஃபஇன்னல் ஹய்ய லா துஅமனு அலைஹில் ஃபித்னா, உயிரோடு இருப்பவர் அவருடைய முடிவு எப்படி இருக்கும், குழப்பம் அவருக்கு எப்போது வரும் என்று யாரும் சொல்ல முடியாது. புரியுதா? இன்னைக்கு ஒரு ஆளு பேசுறது ரொம்ப கவர்ச்சியா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்படி சொல்றாங்க, பயனு பயன் கேட்டு எப்படி சொல்லுவாங்க மக்கள், ரொம்ப இறைச்சமா இருக்குங்க, ரொம்ப அப்படி அழுக வந்துச்சுங்க, நிறைய விஷயங்கள் நம்மளை மாற்றிக்க வேண்டியது இருந்துச்சுங்க. அப்படி சொன்னா சரி, அந்த பயன்ல என்ன இருக்குன்னு. இன்னைக்கு பயன் கேட்டது எப்படி சொல்றாங்க, சே நான் சூப்பர் பயன் தெரியுமா, நான் பயன் தெரியுமா. இந்த சில பேர் எப்படி தெரியுமா, இந்த இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா பயானு, மக்களை கவர்றதுக்குன்னே பயன். எப்படி? வாலிப பிள்ளைங்களை வாலிபர்களை கேட்கக்கூடியவங்களை அட்ராக்ஷன் பண்றதுக்காக வேண்டி. இது எப்படி, இந்த பேச்சுக்களை மாதிரி ஆயிடுச்சு. இந்த வெளியில வந்து இந்த பட்டிமன்றம்லாம் வைப்பாங்கல்ல, இந்த ப்ரொஃபஷனல் பேச்சாளர்கள் வைப்பாங்கல்ல, ஸ்பீக்கர்ஸ், அவங்க எப்படி அந்த பேச்சுங்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல், அது அவங்களுக்கு ஒரு ஏர்னிங், சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி. அப்படி சுவையா ரசனையா பேசி நிறைய மக்கள் கை தட்டிட்டாலும், நிறைய மக்கள் அவருடைய பேரை சொன்னாலும் வந்துட்டாலும், அப்பதான் வந்து நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு வசூல் கிடைக்கும். அப்புறமா வசூல் இவங்களுக்கு நிறைய கிடைச்சிச்சுன்னா யாருக்கு நிறைய கிடைக்கும், இதுக்கு இப்படியே ஒரு கூட்டம் இருக்கு, இஸ்லாத்துலயும் இருக்கு இஸ்லாத்துக்கு வெளியிலயும் இருக்கு. புரியுதா இல்லையா? நம்ம பயப்படணும், அல்லாஹ்வை பயந்துக்கணும். பேசுறவர் இருக்கிறாரு, அவருடைய தலையெழுத்து ரொம்ப பயங்கரமானது, அல்லாஹ் பாதுகாக்கணும். புரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப இப்படி பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்டுப்பா, என்ன பேச்சு தெரியுமா, என்ன சூப்பர் பேச்சு தெரியுமா, பா அப்படி என்னடா சொன்னாரு, அது ஏன் கேக்குற, சூப்பரா இருந்துச்சு, நீ வந்திருக்கணுமே, சரி ஏதாவது ரெண்டு விஷயம் சொல்லுமே, என்ன போனீன்னு அப்படி பேச்சுல அப்படிமா. கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன், எல்லாம் பாதுகாக்கணும். எதுக்கு சொல்ல வந்தது, கடைசியில பார்த்தா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு பார்த்தா தான் தெரியும், அவர் பேசினவருக்கும் அவர் பேசின பேச்சுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. கேட்டேன், ஆமாம் ஒரு காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ அதில் வருவாய் அதிகமாக இல்லை, வேற ஒரு ப்ரொஃபஷனலை பார்க்க போயிட்டேன்றான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேச்சாளர்கள், அவ்வளவு பெரிய வீரியமா பேசிக்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இந்த மாதிரி இன்றைக்கு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நோக்கம் என்ன? அவங்களுக்கு காசு புகழ் எங்க கிடைக்குதோ அதுக்கு போயிடுவாங்க. இதுல கிடைச்சிச்சுன்னா இதுல இருப்பாங்க, வேற ஒண்ணுல கிடைச்சா வேற ஒண்ணுல போயிடுவாங்க. சரி, இதை எப்படி எதிர்த்து புரிஞ்சுக்கிறதுனா புரிய முடியாது, கஷ்டம்தான். நம்ம ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம்தான். அல்லாஹ் பயந்துக்கணும், புரிஞ்சா இல்லையா? அதனால எப்போதுமே நம்ம பேசப்படக்கூடிய பேச்சில் அல்லாஹ் ரசூலோட சம்பந்தப்பட்டது என்னவோ அதை தான் பார்க்கணுமே தவிர பேசக்கூடிய பேச்சாளர்கிட்ட மயங்கிடக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க, நான் அவருக்கு ஃபேனுங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? மண்டலத்துக்கு பத்துன்னு போடணும் அந்த ஃபேன் வச்சுக்கு, மண்டலத்துக்கு பத்துன்னு போடணும். அது என்ன ஃபேனு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ஜன்னல், என்ன அந்த மாதிரி சொல்லாமனா சொல்லக்கூடாது. புரியுதா? நம்மெல்லாம் யாருக்கு தான் ஃபேனு? ரசூல்லாக்கு மட்டும்தாங்க ஃபேனு, ஜன்னல் எல்லாமே அவங்களுக்கு தான். அப்புறம் சஹாபாக்கள். நமக்கு ஹீரோ யாரு தான்? ஒரே ஹீரோ, ஆல்வேஸ் ஆல் டைம் எவர் ஒரே ஹீரோ ரசூல்லா தான். அவங்களுக்கு தான் நம்ம ஃபேன், அவங்களுக்கு தான் அபூபக்கர் உமருக்கு தான், உஸ்மான் அலி ரலியல்லாஹ் சஹாபாக்களுக்கு தான். அதை தவிர யாராக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஆசிரியர் நமக்கு நல்லதை சொல்றவர். ஜஸாக்கல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வந்துடுது. புரிஞ்சுச்சா இல்லையா? இன்னைக்கு பார்க்குறோம் பயங்கரமாக ஃபித்னா வாய்ப்புகள், நல்லா பாதுகாக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா இல்லையா? எதுக்கு சொல்ல வந்த, உயிராக இருக்கவங்களை எப்போ அவங்க மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுச்சா இல்லையா? நேற்று வரைக்கும் சில இடத்துல இப்போ சந்திச்சப்ப, ஏற்கனவே பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இவருக்கு நேரடியாக சொர்க்கம்தான். யாரை நிறுத்தினாலும் அல்லாஹ் நிறுத்துவானே தவிர இவர் அல்லாஹ் நிறுத்தவே மாட்டான் அப்படின்ட்டு. இன்னைக்கு அவங்களே இவன் மூத்தா போனா முதல்ல இவனை தூக்கி அல்லாஹ் நரகத்தில் தான் போடுவாங்கிறான். எப்படி? நேற்று என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, முந்தியவர்களிலும் பிந்தியவர்களிலும் இப்படிப்பட்ட ஒரு தியாகி, இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர், இப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தவாதி வந்ததில்லை, இவர் மூத்தா போயிட்டா உடனே சொர்க்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அதே மக்கள் அதே வாயால் என்ன சொல்றாங்க, இவன் மூத்தா போயிட்டா தூக்கி முதல்ல அல்லாஹ்வுத்தல நரகத்துல போடுவாங்கிறான். புரியுதா? அல்லாஹ் பயந்துக்கணும். அப்ப உயிராக இருப்பவர்களை குழப்பம் விட்டு வைக்காது, தடுமாறலாம். உலாயிக அஸ்ஹாபு முஹம்மதின் சொல்றாங்க. நான் யார சொல்றேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்களை சொல்கிறேன், இறந்து விட்டவர்கள் என்று அவர்களை சொல்கிறேன். கானு அஃதல ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அபர்ரஹா குலூபன், உள்ளத்தால் மிக நல்லவர்களாக இருந்தார்கள். வஅமகஹா இல்மன், கல்வியில் மிக ஆழமானவர்களாக இருந்தார்கள். வஅகல்லஹா தகல்லுஃபன், வெளிப்படையான பகட்டுகள் உடையவர்களாக அவர்கள் இருந்ததில்லை. கௌமுன் இஃதாரஹுமுல்லாஹு லிஸுஹ்பத்தி நபியிஹி வஇகாமத்தி தீனிஹி, அவர்கள் எப்படிப்பட்ட சமுதாயம் என்றால் அல்லாஹு தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்தான் தன்னுடைய நபியின் தோழர்களாக இருப்பதற்கு, இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கு அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான். ஃபஅரிஃபூ லஹும் ஃபதரஹும், அவர்களின் சிறப்புகளை நீங்கள் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். வத்தபிஊஹும் ஃபி ஆசாரிஹிம், அவர்களுடைய கூற்றுகளை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர்களுடைய கூற்றுகளில் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். வத்தமஸ்ஸகு பிமஸ்தத்தும் மின் அக்லாகிஹிம் வதீனிஹிம், உங்களால் முடிந்த அளவு அவர்களுடைய நற்பண்புகளிலும் அவர்களுடைய மார்க்க பற்றிலும் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். ஃபஇன்னஹும் கானு அலல் ஹுதல் முஸ்தகீம், நிச்சயமாக அவர்கள் நேரான நேர்வழியிலே இருந்தார்கள். புரியுதா? யார பத்தி சொல்றாங்க? சஹாபாக்களை பத்தி. அல்லாஹு அக்பர். போதுமா?